நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தனது தந்தை வழி நாடான கென்யாவில் பொதுமக்களிடையே உரையாடியுள்ளது குறித்த செய்திகள், இலங்கையின் வடக்கு கிழக்கு இணைப்பு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை கூறும் நிலையில் அது சாத்தியமா என்பது குறித்த ஒரு பார்வை,
முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமை வகிக்கும் வடமாகாண சபையிலே கூட இவர்கள் வடகிழக்கு இணைப்பு பற்றி இன்று வரைக்கும் ஒரு பிரேரணையை நிறைவேற்றவில்லை. கிழக்கு மாகாண சபையில் கூட வடகிழக்கு இணைப்பு பற்றி ஆதரவாக ஒரு பிரேரணை இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை.
நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் யாழ் முஸ்லிம் மக்களின் எண்ணங்கள், மலையகத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஏற்பட்டுள்ள மோதல் குறித்த செய்திகள், இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரைக்கும் 150 அதிகமான வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ள விவரங்களும், 4 கால் பாம்பு குறித்த சுவையான செய்தி ஒன்றையும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் திருநாவுக்கரசு விக்னராஜா மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கென்யாவில் பயணம் மேற்கொண்டு வருகின்ற அமெரிக்க அதிபர் ஒபாமா ஊழல் மற்றும் இனப்பகை அரசியலிலிருந்து அந்த நாடு விடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அப்படி செய்கின்ற பட்சத்தில் பெரும் வளர்ச்சி காணுகின்ற வல்லமை கென்யாவுக்கு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார்.
If someone in public office is taking a cut that they don't deserve, that's taking away from those who are paying their fair share.
பொதுத்துறையில் இருக்கின்ற ஒருவர் ஊழலில் ஈடுபடுகின்ற போது அவர் அந்த நாட்டுக்கு நல்லதை செய்கின்றவர்கள் வழங்குகின்றதை அவர்களுக்கு துரோகம் செய்கின்றார் என்றார் ஒபாமா அவர்கள். தந்தை வழியிலே கென்னிய பூர்வீகம் கொண்ட ஒபாமா அவர்கள்தான் பதவி காலத்திலே கென்யாவுக்கு வந்திருக்கின்ற முதல் அமெரிக்க அதிபர். வீட்டு வன்முறை, கட்டாய திருமணங்கள், பெண்ணுறுப்பை சிதைக்கின்ற வழக்கம், பெண் பிள்ளைகளுக்கு கல்வி மறுக்கப்படுவது போன்ற மோசமான பாரம்பரிய வழக்கங்கள் கைவிடப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கென்யாவுக்கு அடுத்தபடியாக அதிபர் ஒபாமா அவர்கள் எத்தியோப்பியாவுக்கு செல்கின்றார். அங்கே ஆப்பிரிக்க ஒன்றிய மன்றத்தில் அவர் உரையாற்ற இருக்கின்றார். 54 உறுப்பு நாடுகளை கொண்ட ஆப்பிரிக்க ஒன்றிய மன்றத்தில் அமெரிக்க அதிபர் ஒருவர் இதற்கு முன்னர் உரையாடியது கிடையாது.
சோமாலிய தலைநகர் மொகாதிஷுவில் ஹோட்டல் ஒன்றில் நடந்த பெரிய குண்டுவெடிப்பில் குறைந்தது 10 கொல்லப்பட்டுள்ளனர். நகரின் விமான நிலையத்திற்கு அருகில் ஜசீரா என்ற ஹோட்டல் மீது லொரியை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக மொகாதிஷு நகரிலுள்ள பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ராஜ்ய அதிகாரிகள் தங்கும் வழக்கம் கொண்ட இந்த விடுதி இதற்கு முன்னரும் தாக்குதல் இலக்காக இருந்துள்ளது. மொகாதிஷுவில் தான் பார்த்த மிக மோசமான அழிவாக இந்த சம்பவம் காட்சியளிக்கிறது என அங்குள்ள பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பலியானவர்களின் சடலங்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஆப்கான் அதிகாரிகள் தலிபான் போராளிகள் 100 போலீஸ் மற்றும் எல்லை காவல் படையினர்களை விடுவித்திருக்கிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். வடபகுதி பதாக்ஷன் பிரதேசத்தில் இருந்த தளம் ஒன்றின் மீது 3 நடந்த தாக்குதலுக்கு பிறகு போராளிகளால் இந்த காவல் படையினர்கள் பிடித்துச் செல்லப்பட்டிருந்தார்கள். சரணடைந்திருந்த உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் தலிபான் போராளிகளுடன் ஏற்படுத்தி கொண்ட உடன்பாடு சமரசத்தை தொடர்ந்தே அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் சார்பில் பேசிய அதிகாரி கூறியிருக்கின்றார். தலிபான் நடத்தியிருந்த தாக்குதலில் பல காவல் படையினர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். காவல் படையினர்கள் தங்களிடமிருந்த ஆயுதங்களில் அநேகமானவற்றை போராளிகளுக்கு கொடுத்துவிட்டு சரணடைந்திருந்தார்கள்.
சிரியாவின் இராணுவம் ஆள் பற்றாக்குறையை எதிர்கொள்வதாகவும் உள்நாட்டுப் போரில் சில நிலைகளை பாதுகாப்பதற்காக வேறு சிலவற்றை கைவிட வேண்டிய நிலைக்கு இராணுவம் தள்ளப்பட்டுள்ளது என்றும் அந்நாட்டின் அதிபர் பஷர் அல் அசத் தெரிவித்துள்ளார். எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை இராணுவத்துக்கு உள்ள போதிலும் ஆள் பற்றாக்குறை காரணமாக அது திணறுவதாக நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பில் மக்களுக்கு உரை நிகழ்த்திய அவர் கூறியுள்ளார். சிரியாவில் இராணுவ சேவையில் இணைவதை தவிர்த்தவர்கள் மற்றும் இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்படும் என்று அதிபர் அசத் நேற்று சனிக்கிழமை அறிவித்திருந்தார். புதிதாக ஆள் சேர்க்கும் நடவடிக்கை ஒன்றை அந்நாட்டின் இராணுவம் ஆரம்பித்துள்ளது. சிரியாவில் 1,000 இராணுவத்தில் இணைவதை தவிர்த்துள்ளனர் என பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் சிரியாவின் மனித உரிமைகளுக்கான கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க தூதரகத்தில் பணிபுரிந்த உள்ளூர் ஊழியர் ஒருவர் துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான போலீசார் கூறியிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட நபரான இக்பால் பேக் அமெரிக்க தூதரகத்தில் போதைப்பொருள் தடுப்புத் துறை நிர்வாகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தவர். அவருடைய வீட்டுக்கு வெளியே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். சுட்டவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். இவரது கொலைக்கான நோக்கம் தெரியவில்லை. அமெரிக்க தூதரகம் இதுகுறித்து இன்னும் தகவல் எதனையும் கருத்து எதனையும் விடுவிக்கவில்லை.
துருக்கியின் தென்கிழக்கில் குர்தினத்தவர்கள் அதிகமாக வாழும் பகுதியில் ராணுவ வாகன தொடரணி ஒன்றின் மீது நடத்தப்பட்டுள்ள கார் குண்டு தாக்குதலில் துருக்கிய சிப்பாய்கள் இருவர் கொல்லப்பட்டதோடு நால்வர் காயமடைந்துள்ளனர். ஈராக்கின் வடக்கே குல்த் பிரிவினைவாதிகளின் முகாம்கள் மற்றும் சிரியாவில் இஸ்லாமிய அரசு அமைப்பினர் பதுங்கியுள்ள இடங்களை துருக்கிய வான் தாக்குதல் நடத்தியதன் பின்னர் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக பன்னாட்டு செய்தி ஒன்று. அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தனது கென்ய பயணத்தின் நிறைவில் அந்நாட்டு மக்களுக்கு உரையாற்றியுள்ளார் என்பதை செய்தி அறிக்கையில் ஏற்கனவே கேட்டோம். தனது தந்தை வழி நாடான கென்யாவுக்கு அவர் அதிபராக முதல் முறையாக பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். ஒபாமா அவர்களின் உரையின் சில முக்கிய அம்சங்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் சாதாத்.
I am proud to be the first American president to come to Kenya.
பதவிக்காலத்தின் போதே கென்யாவுக்கு வந்திருக்கின்ற முதல் அமெரிக்க அதிபரான பராக் ஒபாமா தனது கென்ய பயணத்தின் நிறைவில் நைரோபியில் விளையாட்டரங்கம் ஒன்றில் உரையாற்றிய போது ஏராளமானோர் ஆர்ப்பரித்தனர். கென்ய பூர்வீகம் கொண்ட முதல் அமெரிக்க அதிபர் தான் என்பது தனக்கு மிகவும் பெருமை அளிப்பதாக ஒபாமா குறிப்பிட்டார்.
And of course, I'm the first Kenyan American to be president of the United States.
கென்யாவில் லஞ்சம் விரவி கிடப்பது மக்களின் தொழில் வாய்ப்பையும் பாதிக்கிறது என ஒபாமா தெரிவித்தார்.
Across the country, one study shows corruption costs Kenyans 250,000 jobs every year.
ஊழல் காரணமாக கென்யாவில் ஒவ்வொரு ஆண்டும் 2.5 லட்சம் பேருக்கு வேலை போகிறது என அண்மைய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. லஞ்சமாக கொடுக்க பயன்படுத்தப்படும் பணத்தை நேர்மையோடு வேலை பார்க்கும் உழைப்புக்கு கொடுக்கலாம் இல்லையா? கென்யர்கள் கஷ்டப்பட்டு நிலைநாட்டியிருக்கின்ற அரசியல் முன்னேற்றம் நிலைக்க வேண்டும், அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார் அதிபர் ஒபாமா. இன அடிப்படையிலான பாரபட்ச அரசியல் நாட்டையே துண்டாடிவிடக்கூடும் என அவர் எச்சரித்தார்.
Old tribal divisions and ethnic divisions can still be stirred up. I want to be very clear here.
பழங்குடியினம் இனம் அடிப்படையிலான வேற்றுமைகளும் பகையும் இனியும் கூட கிளர்ந்தெழலாம். அப்படி இனப்பகையை பயன்படுத்தி செய்கின்ற அரசியல் இந்த நாட்டை பிளவுபடுத்திவிடும் என்பதை நான் ஒளிவு மறைவென்று கூறிக்கொள்கிறேன். அப்படி நடந்தால் ஒரு தேசமாக இந்த நாடு தோற்றுவிட்டதாகத்தான் அர்த்தம் என்றார் அதிபர் ஒபாமா. கென்யாவில் பெண்ணுரிமை நிலை மாற வேண்டும் என ஒபாமா வாதிட்டார். பெண்ணுரிமை மறுக்கும் பாரம்பரிய வழக்கங்களிலிருந்து நாடு விடுபட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.
Treating women as second class citizens is a bad tradition. It holds you back. There's no excuse for sexual assault.
பெண்களை இரண்டாம் பட்ச பிரஜைகளாக நடத்துவது ஒரு மோசமான பாரம்பரியம். அது நமது முன்னேற்றத்தை தடுத்து விடுகிறது. பாலியல் ரீதியான தாக்குதல்கள், பெண்களுக்கு எதிரான வீட்டு வன்முறை என்பவற்றை சகித்து கொள்ளவே கூடாது. பெண்ணின் பிறப்புறுப்பை சிதைப்பது போன்றவை இனி நடக்கவே கூடாது. வயது வராதவர்களுக்கு செய்து வைக்கப்படும் திருமணங்கள், கட்டாய திருமணங்கள் போன்றவற்றை ஒரு நாகரீகமடைந்த சமூகத்தில் ஏற்கவே கூடாது. இந்த நூற்றாண்டுகள் பழமையான கட்டுப்பட்டித்தனங்களுக்கு 21ஆம் நூற்றாண்டில் இடமே இல்லை என்றார் அதிபர் ஒபாமா. கென்யாவில் தனது பயணத்தை முடித்துக் கொள்கின்ற அதிபர் ஒபாமா அடுத்ததாக எத்தியோப்பியா செல்கிறார். தவிர 54 உறுப்பு நாடுகளை கொண்ட ஆப்பிரிக்க ஒன்றிய மன்றத்திலும் அவர் உரையாற்ற இருக்கின்றார்.
அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவின் கென்யா பயணம் குறித்த செய்திகளை தொகுத்து தமிழில் தந்தவர் சாதாத். செய்தியரங்கில் அடுத்ததாக இலங்கை செய்திகள். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இணைப்பு குறித்து கூறியுள்ளனர். ஆனால் யதார்த்த ரீதியில் அந்த இணைப்பு சாத்தியமா எனும் கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த இரு மாகாணங்களும் இணைக்கப்படும் வாய்ப்பு உள்ளதா என்று இலங்கை அரசியல் ஆய்வாளரும் முன்னாள் பேராசிரியருமான டாக்டர் யு வி தங்கராஜா அவர்களிடம் கேட்டேன்.
சுருக்கமாக சொல்ல போனால் தற்போதைய நிலையிலே அது சாத்தியமல்ல என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் அரசியல் ரீதியான வடகிழக்கு இணைப்பு என்பது இந்திய இலங்கை சமாதான ஒப்பந்தத்தின் பின்னணியில் தான் உருவாகியது. அதன் உருவாக்கத்தின் போது சிங்கள மக்களிடையே பெரும் எதிர்ப்பலைகள் தோன்றின. உயர்நீதிமன்றத்திலும் சிலர் போனார்கள். உயர்நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. என்னவென்றால் வடகிழக்கு இணைப்பு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல, அது சட்டத்துக்கு முரணானது, அரசியல் சாசனத்துக்கு முரணானது. முரணானது என்ற வகையில் அவர்கள் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே வடகிழக்கு இணைப்பு என்பது சாத்தியப்பட வேண்டுமானால் முதலாவது உயர் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை மாற்ற வேண்டும், அல்லது சட்ட ரீதியாக பாராளுமன்ற சட்டவரைவு மூலம்தான் அந்த நிலைமை மாற்றப்படலாம்.
நீங்கள் வைத்த வாதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயே சட்ட வல்லுநர்கள், சட்ட அறிஞர்கள் இருக்கின்றார்கள், மூத்த பழுத்த அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து வடக்கு கிழக்கு இணைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தெரியாது நினைக்கிறீங்களா?
இது பொது தேர்தலை பின்னணியாக கொண்டு வரையப்பட்ட ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமே தவிர யதார்த்த ரீதியாக இது இந்த விதத்திலும் வடகிழக்கு இணைப்பை முன்னெடுக்க போவதில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நாங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகள் முன்னெடுப்பதற்காக தெளிவாக செயற்படுகிறோம் என்று ஒரு சமிக்ஞையை வழங்குவதற்கான ஒரு வரைவே தவிர இது யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு விஞ்ஞாபனமாக தெரியவில்லை.
தேர்தல் அறிக்கையை தயாரித்து அதன் அடிப்படையில் மக்களிடம் வாக்குகளை கேட்க போவதற்கு முன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது குறித்து சிந்திச்சு பார்த்திருக்க மாட்டாங்களா?
அவர்கள் சிந்தித்து பார்த்து இருக்கலாம், ஆனால் அது யதார்த்த ரீதியில் எந்த அளவுக்கு செயற்பட முடியும் என்பதுதான் கேள்வி. ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக இன்று வரைக்கும் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை வகிக்கும் வடமாகாண சபையிலே கூட இவர்கள் வடகிழக்கு இணைப்பு பற்றி இன்று வரைக்கும் ஒரு பிரேரணையை நிறைவேற்றவில்லை. கிழக்கு மாகாண சபையில் கூட இந்த வடகிழக்கு இணைப்பு பற்றி ஆதரவாக ஒரு பிரேரணை இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அப்படி செய்திருந்தால் அவர்கள் எங்களுக்கு தார்மீக ரீதியாக மக்கள் ஆணையம் வழங்கியிருக்கிறார்கள் என்று அவர்கள் பாராளுமன்றம் சென்றிருக்கலாம். அது கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது இது எந்த அளவுக்கு செயற்படுத்தக்கூடிய ஒரு விடயம், ஏன் இவர்கள் இப்படியான ஒரு விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதற்கான விடை கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
தேர்தலுக்கு பிறகு கூட தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது இதர தமிழ் கட்சிகளோ முஸ்லிம் கட்சிகளோ நினைத்தால் வடக்கிலும் கிழக்கிலும் மாகாண சபை இணைப்பு குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாதா?
வடமாகாண சபையிலே அப்படியான ஒரு பிரேரணை நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே நிச்சயமாக இது சாத்தியப்படாது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர திருகோணமலையை பொறுத்தவரையிலும் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அங்கு சிங்கள முஸ்லிம் மக்கள் கணிசமான அளவு வாழ்கிறார்கள். அந்த பின்னணியிலே இவர்கள் எந்த அளவுக்கு அந்த வடகிழக்கு இணைப்புக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இன்னொரு புறம் இருக்க கடந்த கால சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது முஸ்லிம் மக்கள் எந்த அளவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து இப்படியான ஒரு சூழ்நிலையிலே முஸ்லிம் மக்களுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய ஒரு விடயத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு ஆதரவை வழங்குவார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இது சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதவில்லை. இது ஒரு கோரிக்கையாக மட்டும் இருக்கலாம். அரசியலில் எந்த அளவிலும் இது தமிழ் மக்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு நகர்வாக பார்க்க முடியாது. இன்னொரு புறம் நாம் பார்க்கும் பொழுது கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான் மக்களுடைய ஆணையை பெற்று ஒரு முஸ்லிம் கட்சியாக செயல்படுகிறது. திரு அஷ்ரப் அவர்கள் எப்பொழுதுமே வடகிழக்கு இணைப்புக்கான ஆதரவான ஒருவர் அல்ல. அதன் பின்னணியிலே வந்த முஸ்லிம் காங்கிரஸ் அவர்கள் இன்று சில காரணங்களுக்காக தமிழ் அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து கிழக்கு மாகாண சபையில் செயற்பட்டாலும் வடகிழக்கு இணைப்பு வேண்டு வரும் பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் நிச்சயமாக இதற்கு எந்தவித ஆதரவையும் வழங்கப் போவதில்லை. ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது இது இவருடைய இந்த எதிர்பார்ப்பு ஒரு காணல் நீராகத்தான் இருக்கப் போகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன்.
இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் இணைப்புக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இலங்கை அரசியல் ஆய்வாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான டாக்டர் யு வி தங்கராஜா அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள். அடுத்ததாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இலங்கை நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வடக்கே யாழ்ப்பாணத்தில் வாழும் முஸ்லிம்கள் இந்த தேர்தல் குறித்து என்ன எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறித்து அங்கு சென்றிருந்த நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
வட இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்களின் மூழ்குடியேற்ற நடவடிக்கைகள் இழுபறியான நிலையில் இருப்பதனால் அதனை முழுமைப்படுத்தும் வகையில் விசேட வேலைத்திட்டம் ஒன்றை வகுத்து செயற்படுத்துவதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தில் மூழ்குடியேறியுள்ள முஸ்லிம் மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அதே நேரம் வடமாகாண சபையின் ஊடாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என எதிர்பார்த்து அந்த நன்மைகள் கிடைக்காத காரணத்தினால் தாங்கள் ஏமாற்றமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேவேளை முஸ்லிம் பிரதிநிதி ஒருவருக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் எதுவும் வேட்பாளர் பட்டியலில் இடமளிக்காமல் இருப்பதும் முஸ்லிம் மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக வடக்கு முஸ்லிம் மக்கள் அமைப்பின் தலைவரும் யாழ்ப்பாணம் பிரதான பள்ளிவாசல் சபையின் தலைவருமாகிய சுல்தான் அப்துல் காதர் முபீன் அவர்கள் கூறுகின்றார். பொது தேர்தல் ஒன்றை மக்கள் எதிர்நோக்கியுள்ள இந்த வேளையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள முஸ்லிம் மக்களின் நிலைமை என்ன என்று அவரிடம் கேட்டேன்.
மக்களிடும் போது முஸ்லீம் மக்கள் இல்லை, இங்கே கூடிய தமிழ் மக்களும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், மாகாண சபை தேர்தலால் எல்லா முடிவுகளும் தீர்வுகளும் ஒரு அளவு கிடைச்சிடலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்து அது எதுவும் கைகூட இல்லை. பிறகு இந்த ஜனாதிபதி தேர்தலில் பிறகு அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட இல்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதுக்கு இங்கே உள்ள கட்சிகளுக்கு இடையில் உள்ள சில தனிப்பட்ட செயற்பாடுகளால் ஒரு குழப்பகரமான நிலைமை இருக்குது. இப்போ களத்தில் நிற்கிற கட்சிகள் கூட தமிழ் கட்சிகள் என்றக்கூடியது 4-5 பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறது. இது ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஒற்றுமையான விஷயம் அல்ல. கூட்டமைப்போட விஞ்ஞாபனத்தில் பேரம் பேசும் சக்தியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறதா கூறப்படுகிறது. ஆனால் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் போது இவை இவ்வளோ காலமாக பேரம் பேசுகிறோம் பேசுகிறோம் என்ற இனத்தை பேசினவை தங்கட சுகபோகத்தை தான் வாழ்ந்தது. தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாட்டிலிருந்து விலகி போயின மத்திய அரசாங்கத்தோட தங்கட செயல்பாடுகளால் சுயநலத்தன்மையில் போகுது என்று சொல்லி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இதில் தமிழ் மக்கள், அதாவது நாங்கள் அந்த மக்களுக்கு சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் அவைக்குள்ள ஒரு சிறுபான்மையை தவிர தமிழ் மக்கள் தான் எங்களை பெரும்பான்மை. அதே ஒரு தெளிவான முடிவுக்கு வரவனும் இந்த பேரம் பேசும் சக்திகளில் வேட்பாளர்களில் யாரு எந்த விதமான எதிர்பார்ப்புகள் சூழல் இல்லாமல் கொள்கையின் அடிப்படையில் நிற்கினேன்றதை பார்த்து அவையை தெரிவு செய்யறதுதான் பாராளுமன்றத்தில் ஒரு உரிமையை பேசலாம்
என்றார் முபீன் அவர்கள். இதேவேளை முழுகுடியேற்றத்திற்காக 2,200 குடும்பங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் 500 குடும்பங்களே இங்கு வாழ்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், 30 குடும்பங்களுக்கே வீட்டு உதவிகள் கிடைத்திருப்பதாகவும் யாழ்ப்பாணம் முஸ்லிம் சம்மேளன தலைவர் ஜமால் முஹிதீன் அவர்கள் கூறுகின்றார்.
2,200 குடும்பங்கள் பதிவு செய்யப்பட்டு 500 குடும்பங்கள் இங்கு வாழ்றாங்கன்னு சொன்னால் மற்ற ஆக்களுக்கு சரியான நடவடிக்கைகள் இங்கு அரசாங்கம் செய்ய இல்லை என்றுதான் முற்றுமுழுதாக கவனிக்க வேணும். மற்றது இந்த மீள் குடியேற்றத்தை பொறுத்தவரை ஒரு இந்திய வீட்டு திட்டத்திலேயும் கூட 34 வீடுகள் மாத்திரம்தான் முஸ்லீம்கள் இங்கே ஒதுக்கப்பட்டிருந்தது. மீதி வீடுகள் ஒதுக்கப்பட இல்லை. இந்த மற்ற மக்களுக்கு மீள் குடியேற்றத்துக்குரிய வசதிகளை எவர்கள் செய்து கொடுப்பாங்க என்றதை தான் இந்த முஸ்லீம்கள் எதிர்பார்க்குறாங்க. மீள் குடியேற்றம் தான் முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. மற்றும் மீள் குடியேற்றம் அரசாங்கத்தால் செய்யப்படுகிறன்றது சொல்கிறத விட இங்கே வந்து இருக்கிற மக்கள் தாங்களாகவே பலாத்காரமாக இங்கே வந்து இருந்து மீள் குடியேற்ற செய்கிறாங்கன்னு சொன்னால்தான் நான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு சரியான உதவிகள் வழங்காமல் இருந்து அந்த முஸ்லீம்கள் தங்களோட சொந்த பணங்களையும் சொந்த காசுகளையும் இங்கே வந்து மீள் குடியேறி தங்கள் வீடுகளை திருத்தி கிருத்தி இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த விதமான இந்த உதவிகளும் யாரும் செய்ய இல்லை. எலெக்ஷன்லேயும் நாங்கள் முக்கியமாக எதிர்பார்க்குறோம். யாழ்ப்பாணம் மாவட்டம் ஒரு முக்கியமான பிரதேசம். இந்த பிரதேசத்தில் முஸ்லீம்கள் நீண்ட கால வரலாறு இந்த முஸ்லீம்களுக்கு இருக்குது. இந்த நீண்ட காலம் இந்த முஸ்லீம் வாழ்ந்து வராங்க. மீள்குடியப்பட வேண்டும். இவங்க அதுக்குரிய வசதிகள் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவளிக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறாங்க. தேசிய கட்சிகளில் இணைவார்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்களை தான் நாங்கள் அநேகமாக இங்கே யாழ்ப்பாணத்தில் உள்ள முஸ்லீம்கள் நம்பி இருக்கிறாங்க. ஐக்கிய தேசிய கட்சியில் கேட்கிறார் ஒரே ஒரு வேட்பாளர் கேட்கிறார்
என்றார் ஜமால் முஹிதீன் அவர்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பார்க்க இப்போதைய நிலைமை சுமூகமாக இருப்பதாகவும், சுதந்திரமான அரசியல் செயற்பாடுகளுக்கு வழி ஏற்பட்டிருப்பதாகவும் மற்றொரு முக்கியஸ்தராகிய சிஎம் அல்தாஃப் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
அரசியல் இப்போ எல்லாரும் கேட்குறாங்களே, இந்த அவங்களுக்குலையும் கேட்குறாங்க, இல்லை வேண்டிய சுயேட்சியில் வேண்டிய மாதிரி பேசலாம், வேண்டிய மாதிரி கதைக்கலாம், அந்த ஜனநாயகம் இருக்கு
என்றார் அல்தாஃப் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் வழங்கிய செய்தி குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் இணைந்து போட்டியிடுகின்றார்கள். ஆனால் அவர்களிடையே இன்று மோதல் வெடித்து தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடும் செய்யும் அளவுக்கு சென்றுள்ளது. இந்த மோதல் குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் மலையகத்தில் சூடுபிடித்துள்ள இவ்வேளையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தொடர்பில் நுவரெலியா மாவட்டத்தில் சில பகுதிகளில் இன்று காணப்பட்ட சுவரொட்டிகள் மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியுடன் இணைந்து போட்டியிடுகின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளர் பட்டியலில் தலைவர் முத்து சிவலிங்கம், செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் மற்றும் மகளிர் அணித் தலைவி அனுஷியா சிவராசா ஆகிய மூவரையும் குறிப்பிட்டு குறித்த 3 வேட்பாளர்களுக்கும் கூட்டாக ஆதரவு தேடும் பிரச்சாரங்களில் தற்போது ஈடுபட்டு வருகின்றது. இன்று காலை நுவரெலியா மாவட்டத்தில் சில பகுதிகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் என குறிப்பிடப்பட்டு காணப்பட்ட சுவரொட்டிகளில் அனுஷியா சிவராசாவின் பெயரோ அவரது படமோ அதில் காணப்படவில்லை. அதற்கு பதிலாக ஏனைய 2 வேட்பாளர்களின் படங்களும் அவர்களது இலக்கங்களும் குறிப்பிடப்பட்டு மற்றுமோர் வேட்பாளராக எஸ் சதாசிவத்தின் படமும் அவரது இலக்கமும் காணப்படுகின்றது. இந்த சுவரொட்டிகள் குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மீது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த சுவரொட்டிகளுடன் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளர் எஸ் சதாசிவம் தொடர்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்து சிவலிங்கம்.
தப்பான ஒரு விடயம், ஏன்னா மூணு பேரும் வளமையா கேட்கறது, மூணு நம்பர் போட்டுதான் கேட்போனாங்க. இந்த முறை சதாசிவத்துக்கும் அவங்க சீட் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு ஆட்சியம் இல்லைன்னு நாங்க சொன்னோம். ஆனா அவர் தனியா போயிருக்கணும், அதை விட்டுட்டு அவர் எங்களை ஒருத்தர் வெட்டி ரெண்டு பேரும் சேர்த்து தப்பான ஒரு விடயம் தேர்தல். ஏன்னா மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, மக்கள் அந்த நம்பரை வகையில நம்பர் அப்ப நாலு நம்பருக்கு வாக்களிச்சாங்கன்னா அந்த சீட்டு உதவாக்கறையா போயிடும். அதை அவருக்கு சொல்லிட்டு இருக்கோம், அவர் தப்பு பண்ணிருக்காரு, நாங்க தேர்தல் கமிஷனருக்கு சொல்லியிருக்கோம். நாங்க இப்போ அட்டன் போலீஸ்ல முறைப்பாடு செய்து செய்திருக்காங்க
என்றும் குறிப்பிட்டார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்து சிவலிங்கம். இந்த சுவரொட்டிகளுக்கும் தனக்கும் தொடர்புகள் இல்லை என்கின்றார் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளர் எஸ் சதாசிவம்.
நான் இப்படி படத்தை மாத்தி நம்பரை மாத்தி செய்வதற்கு எனக்கு அவசியம் இல்லை, அப்படி செய்யவும் இல்லை. இதை பலர் புகார் செய்திருக்கின்றது தெரிந்தேன். இது இப்படி புகார் செய்திருந்தால் மன வருத்தத்துக்குரியது. சுவரொட்டி பற்றி நான் அப்படி ஒரு சுவரொட்டியும் அதை ஒட்டவில்லை. இப்படி அதற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. என் படத்தையும் போட்டு சிலர் நலன் விரும்பிகள் அவர்கள் எங்களுக்கு வெற்றிக்காக பலர் பல விதமாக செய்திருக்கலாம். இதை என்னுடைய அரசியலிலே களங்கம் ஏற்படுத்துவதற்காக சிலர் செய்திருக்கலாம் என்றும் நினைக்கின்றேன். போலீசிலே புகார் செய்திருப்பதாக நானும் கேள்விப்பட்டேன். அதற்கு என்னுடைய பதிலையும் தருவதற்கு நான் நினைத்துள்ளேன்
என்றார் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளர் எஸ் சதாசிவம்.
மலையகத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் இரு வேட்பாளர்கள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் குறித்த தகவல்களை தந்தவர் நமது செய்தியாளர் உதயகுமார். நாடாளுமன்ற தேர்தலும் வன்முறையும் தொடர்ந்து இணைந்தே பயணிப்பது போல தோன்றுகிறது இலங்கையில். நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் அங்கு தொடங்கியது முதல் இதுவரை வன்முறை மற்றும் விதி மீறல்களுக்காக 150 அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்து இலங்கையின் காவல்துறை பேச்சாளரிடம் பேசினார் சார்ல்ஸ் பீட்டர். அவர் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தேர்தல் தொடர்பான வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்கள் குறித்த முறைப்பாடுகள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. அதன் அடிப்படையில் தேர்தல் வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் 150 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என இலங்கை போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
පාර්ලිමේන්තුව විසුරුවා හැරපු දවසේ ඉඳලා අද වෙද්දි වැටලීම් 65ක් කරලා තියෙනවා. ඒ වැටලීම් 65ට අදාළව පුද්ගලයන් 156ක් අත්අඩංගුවේ
பொது தேர்தலுக்காக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று மதியம் வரை 65 சோதனை நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன்போது 156 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் சட்டத்திற்கு முரணான சுவரொட்டிகளை ஒட்டுவது, அனுமதி பெறாமல் ஒலிபெருக்கி சாதனங்களை பயன்படுத்துவது, வன்முறைகளில் ஈடுபடுவது தொடர்பிலேயே பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கூட வேட்பாளர் ஒருவரின் இலக்கத்திற்கு சாயம் பூசிக்கொண்டிருந்த 5 பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம்
என்று கூறிய ருவான் குணசேகர, வெவ்வேறு பகுதிகளிலிருந்தும் தேர்தல் விதி மீறல்கள் தொடர்பாக போலீஸ் திணைக்களத்திற்கு 50 மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் கூறினார்.
පැමිණිලි 58 කියලා කියන්නේ ඒ පැමිණිලි 58 තියෙන තර්ජනය කිරීම, පහර දී තුවාල සිදු කිරීම, දේපළවලට අලාභහානි සිදු
කිරීම. ඉවර් කඩේ 58 முறைப்பாடுகளில் அச்சுறுத்தல் விடுத்தல், தாக்குதல் நடத்தியது மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியது போன்றவை அடங்குகின்றன. இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் சந்தேக நபர்கள் 24 பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். இதன் அடிப்படையிலே எங்களுக்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அப்பால் வன்முறைகளை தவிர்க்கும் நோக்குடன் நாங்கள் மேற்கொள்ளும் சோதனை நடவடிக்கைகள் அதிகம் என்பது இங்கு தெளிவாக தெரிகிறது. எமது இந்த முயற்சியின் காரணமாக தேர்தல் வன்முறைகளை ஓரளவுக்கேனும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது
என போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர கூறினார். அத்தோடு தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் சுவரொட்டிகளை ஒட்டுபவர்களை கைது செய்வதற்கு அப்பால் அவற்றை அகற்றும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
கம்கருவான் 1900 வெடி பிரிசாக் சாம போலீஸ் தானே தியனோ.
தேர்தலுக்காக ஒட்டப்படும் சுவரொட்டிகளை அகற்றுவதற்காக தற்காலிக அடிப்படையில் 1900 அதிகமான தொழிலாளர்களை நாங்கள் சேவையில் அமர்த்தியிருக்கின்றோம். இதற்காக தேர்தல் திணைக்களத்தினால் 75 ரூபாய் நிதி ஒதுக்கி தரப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட தொழிலாளர்கள் ஒவ்வொரு போலீஸ் பிரிவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது சுவரொட்டிகளை அகற்றும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்
என கூறிய போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர, தேர்தல் வன்முறைகளை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் தொடர்ந்தும் போலீசார் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் எனவும் கூறினார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இதனிடையே இலங்கையின் பெருந்தோட்ட துறையினருக்கான ஊதிய உயர்வு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வழங்கப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று மாலை நோரேலியாவில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். பல வாரமாக அந்த தேர்தல் அந்த பேச்சுவார்த்தைகள், அதாவது ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தடைபட்டு போயுள்ளன என்பது குறிப்பிடத்தகுந்தது. கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை எவ்வித முன்னேற்றங்களுமின்றி முடங்கி போயுள்ள நிலையில், அக்கிதேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்தால் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியா மாவட்டத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வருகை தந்த அவர் மக்கள் மத்தியில் உரையாற்றிய போதே இதனை தெரிவித்துள்ளார். ஏனைய துறையினருக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டது போன்று தோட்டத்துறையினருக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்றும் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே கூறினார்.
අද තියෙනවා විශාල ප්‍රශ්නයක් ආදායම ගැන. දැන් ඇමරිකාවයි ඉරානයයි අතර විශේෂයෙන්ම
தோட்டத்துறையை பொறுத்தவரை பாரிய பிரச்சனைகள் உள்ளது. தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் விசேட ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. விரைவில் ஈரானுக்கு இலங்கையிலிருந்து தேயிலையை ஏற்றுமதி செய்வதற்குரிய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகின்றோம். தேயிலை துறையை முன்னேற்ற வேண்டும், தோட்டத்துறையை முன்னேற்ற வேண்டும். அப்படி முன்னேறும் போதுதான் தொழிலாளர்களுக்கு கூடுதல் சம்பளம் வழங்க முடியும். தேர்தலுக்கு பின்பு சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்போம். ஏனைய துறையினருக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டது போன்று தோட்டத்துறையினருக்கும் சம்பள அதிகரிப்பு நாம் வழங்குவோம். தோட்ட மக்களுக்கு காணிகள் இல்லை, வீடுகள் இல்லை. ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்தால் காணி ஒதுக்கீடு செய்யப்படும், வீடுகள் கட்டி குடியிருப்பு வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும். 10 வருடங்களுக்கு மேல் அரச காணியில் வசிப்பவர்களுக்கு அதன் உரிமை வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்பது. அடுத்து அறிவியல் தொடர்பான பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள செய்தி ஒன்றை பார்ப்போம். ஊர்ந்து செல்லும் விலங்கினமான பாம்புக்கு கால்கள் இருந்தன, அதுவும் 4 கால்கள் இருந்தன என்று ஆய்வாளர்கள் இப்பொழுது கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த பரிணாம வளர்ச்சி, அதாவது கூர்ப்பு குறித்த கண்டுபிடிப்பு விலங்கியல் உலகில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பிபிசியின் ஜொனதான் வெப்பின் தகவல்களை சுவைபட தமிழில் தருகின்றார் திருநாவுக்கரசு விக்னராஜா.
தற்போதைய பாம்பினங்கள் முதலில் எங்கிருந்து வந்தன? தண்ணீரில் இருந்தா, தரையில் இருந்தா? இதுதான் புதை படிமங்களை தேடி உயிரினங்களுடைய கூர்ப்பு வழித்தடத்தை கண்டுபிடிக்க முயல்கின்ற ஆய்வாளர்களிடையே பலகாலமாக நடந்து வந்திருக்கின்ற விவாதம். ஆனால் இந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வந்திருக்கிறது 4 கால் பாம்பொன்றின் புதைப்படிமம். ஏற்கனவே 4 கால் பாம்பு படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் 113 மில்லியன் ஆண்டுகள், அதாவது 11 கோடியே 30 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் இருந்த பிரேசிலில் கண்டெடுக்கப்பட்ட இந்த 4 கால் பாம்பினுடைய படிமம் கூர்ப்பு கிளையிலே ஒரு முக்கியமான சந்தியில் அமைய இருக்கிறது. 4 மில்லிமீட்டர் நீளமுள்ள முன்னங்காலும் 7 மில்லிமீட்டர் நீள பின்னங்காலம் உடைய இந்த 19.5 சென்டிமீட்டர் நீளமிற்குடைய பாம்பின் கால் விரல்கள் கிட்டத்தட்ட முழுக்க தோலால் ஆனவை என்று சொல்லலாம். இருப்பினும் அவற்றுக்கு சின்ன கூரிய நகங்களும் இருக்கின்றன. ஆக மொத்தம் இந்த பாம்புகள் நிலத்துக்குள் வளை தோண்டி கிளறி புற்றெடுத்து வாழ்ந்திருக்கின்றவை. இவை தற்கால பாம்புகளுடைய தலை, தாடை, பல்லு, முதுகெலும்பு என்பவற்றின் வடிவத்துடன் மிக நெருக்கமாக இருக்கின்றன. அதனால் தற்கால பாம்புகள் உருவானது நீரில் வாழும் உயிரினங்களிலிருந்து அல்ல, நிலத்தில் வாழும் உயிரினங்களில் இருந்துதான் என்பதற்கு இந்த பாம்பினுடைய படிமம் மிக ஆதாரமாக வந்திருக்கிறது. பாம்புகளின் கூர்ப்பு கிளையிலே மிக முக்கியமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாம்புக்கு இப்போது பெயரும் சூடப்பட்டிருக்கிறது. பெயர் டெட்ராபோடோஃபிஸ் அம்பலெக்டஸ். இந்த லத்தீன் பெயருடைய அர்த்தம் 4 கால் கட்டிப்பிடி பாம்பு. காரணம், இதற்கு 4 கால் உள்ளது என்பது ஒன்று. அடுத்தது, அந்த கால்களை அவை ஒன்றில் இரையை கட்டிப்பிடித்து கொன்று தின்ன பயன்படுத்தியிருக்கின்றன, அல்லது துணையை கட்டிப்பிடித்து சல்லாபம் செய்ய பயன்படுத்தியிருக்கின்றன. எனக்கு இப்போது இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி, இவை பொல்லாத சர்ப்பமா இல்லை சல்லாப சர்ப்பமா?
4 கால் பாம்பு குறித்த செய்தியை சுவைபட வழங்கியவர் திருநாவுக்கரசு விக்னராஜா. இனி தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்றினை பார்ப்போம். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் மேலவை, அதாவது பிரபுக்கள் சபையின் துணை சபாநாயகர் செவல் பிரபு திடீரென பதவி விலகியுள்ளார். இங்கு லண்டனிலிருந்து வெளியாகும் சன் செய்தி பத்திரிகை அவர் நிர்வாணமான நிலையில் பாலியல் தொழில் செய்யும் பெண்களுடன் கொக்கைன் உறிஞ்சுவதை காட்டும் காணொளியை வெளியிட்டதை அடுத்தே அவர் பதவி விலகும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில், குறிப்பாக பிரபுக்கள் சபையில் கண்ணியங்கள் பேணப்பட வேண்டும் என்று கூறி அது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு செவல் பிரபு பொறுப்பாக இருந்தார். அவரது நடவடிக்கை குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் மேலவை சபாநாயகர் டிசோசா சீமாட்டி அம்மையார், செவல் பிரபுவின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது குறித்து விசாரிக்குமாறு தான் காவல்துறையை கோரியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நேயர்கள் நினைவிற்கு நாளை திங்கட்கிழமை, அதுபோல வார வாரம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியும் செவ்வாய்க்கிழமை அன்று அனைவருக்கும் அறிவியலும் நீங்கள் கேட்கலாம். இதில் சுவையான பன்னாட்டு விளையாட்டு அறிவியல் தகவல்கள் உங்களை தேடி வரும் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.